ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நம. ஸ்ரீ அபிராமி அந்தாதி ஆறாவது பாடல், முக்கரண வழிபாடு. இப்பாடலின் முதல் வரியை அபிராமிப்பட்டர் சென்னியது உன் பொன் திருவடி தாமரை என்று ஆரம்பிக்கிறார். இந்த மானிடப்பிறவியினுடைய சிரசில் பிரம்மதேவன் எழுதிய எழுத்தை யாராலும் மாற்ற முடியாது. அதை போக்கும் ஆற்றலுடைய தாமரை ஒன்று உண்டு, அதுதான் அம்பிகையின் திருவடி தாமரை. அதுபோலவே அபிராமிப்பட்டர் அம்பிகையின் பொலிவு பெற்ற திருவடி தாமரையை தன் தலையில் பூவாக சூடியவர். அதைத்தான் இந்த பாடலின் முதல் வரியில் சென்னியது உன் பொன் திருவடி தாமரை என்று ஆரம்பிக்கிறார். அம்பாளோட திருவடிக்கும் நம் தலைக்கும் இணைப்பு உண்டாகாவிட்டால் இந்த பிறவி எடுத்ததனால் பயனில்லை. நமக்கு இந்த உடலில் உத்தம அங்கமாக இருப்பது தலை, அதாவது என்றான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவார். அம்மைக்கு உத்தம அங்கமாக இருப்பது திருவடி, நமக்கு சிறந்த அங்கமாக இருக்கக்கூடியது தலை, அம்பிகைக்கு சிறந்த அங்கமாக இருக்கக்கூடியது திருவடி. இந்த இரண்டும் ஒன்றுபட்டால் நாம் பிறப்பு இறப்புகளில் ஓழும் மனிதராக இல்லாமல் அம்பிகையின் அடியாராகி விடுவோம். திருவடியோடு தொடர்பு கொள்வதனால் எல்லோரும் அடியார் என்று கூறப்படுகிறார். முதலில் அன்னையின் திருவடி தாமரையில் விழுந்து வணங்கி அவளுடைய மந்திரத்தை தியானிக்க வேண்டும். யார் தன்னை மனத்தால் நினைக்கிறார்களோ அவருடைய பாவத்தை நீக்குவது என்னும் பொருளை உடையது மந்திரம் என்னும் சொல். மந்திரங்களை மூன்று வகையாக ஜபிக்கலாம். வெளிப்படையாக பிறருடைய காதில் விழும்படி சொல்வதை வாச்சிகம் என்பர். மந்திரத்தின் முழு வடிவம் தெரியாமல் மெல்ல ரகசியமாக சொல்லுதலை மந்தம் என்பர். மனதுக்குள் தியானிப்பதை மானசம் என்பர். இந்த மூன்று முறைகளிலும் மிகச் சிறந்ததாகிய மானசமே, அதாவது மனதில் தியானிப்பதுதான் சிறந்தது என்பதை பெரியோர்கள் கூறுவர். அம்பிகையின் மந்திரத்தை இடைவிடாமல் தம் சிந்தையிலே நிறைவேற செய்து தியானிக்கும் செயலை உடையவர் அபிராமிப்பட்டர். அதனால் அடுத்த வரியில் சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் என்று அடுத்த வரி ஆரம்பிக்கிறார். அம்பிகையோட மந்திரங்கள் பல வகைப்படும். ஏகாட்சரி, நவாட்சரி, பஞ்சதசாட்சரி, சோடசாட்சரி என்று வெவ்வேறு மந்திரங்களை தக்க குருவின் மூலமாக உபதேசம் பெற்று ஜபிக்கணும். அப்படி ஜபிக்கும்போது அந்தந்த மந்திரத்திற்கு ஏற்ற தியான ஸ்லோகத்தை சொல்லி அதற்கு பிறகு ஜபம் செய்ய வேண்டும். அந்த தியான ஸ்லோகத்தில் மந்திரத்தின் தேவதையின் திருவுருவ வர்ணனை இருக்கும். அந்த உருவத்தை மனதில் இருத்தி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். இதற்காகவே ஒவ்வொரு மந்திரத்திற்கும் தனித்தனியே தியான சோமம் அமைந்திருக்கிறது. மந்திரம் என் மனதில் மன்னியது என்று சொல்ல வந்தவர் அபிராமிப்பட்டார், வெறும் மந்திரம் மட்டும் அன்று உன்னுடைய உருவத்தையும் தியானம் செய்து உடன் செய்கிறேன் என்பதை குறிப்பாக புலப்படுத்துகிறார். அதாவது சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம், வண்ணப்பெண்ணே என்று சேர்த்து சொன்னார். அதன் பிறகு முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியதென்றும் உன்றன்பர் பரமாக பத்ததியே அப்படின்னு முடிக்கிறார் இந்த பாடலை. முன்னியனின் அடியாருடன் கூடி முறைமுறையே, அதாவது அபிராமிப்பட்டர் அன்னையை தியானிக்கும் அடியாருடன் கூடுகிறார். அவர்கள் எப்பொழுதும் அம்பிகையின் ஆகமங்களையும் அவற்றின் வழிவந்த நூல்களையும் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களோடு கூடி எந்த முறையில் அவற்றை பாராயணம் செய்ய வேண்டுமோ அந்த முறைப்படி ஆகம பத்ததிகளை அபிராமிப்பட்டரும் பாராயணம் செய்கிறார். ஆகமங்கள் சிவாகமம், வைஷ்ணவாகமம், சாக்தாகமம் என்று வெவ்வேறு பிரிவாக உள்ளன. ஆகமத்திற்கு தந்திரம் என்பது ஒரு பெயர். பொதுவாக ஆகமம் என்றால் சிவ ஆகமங்களையும் தந்திரம் என்றால் சாக்த ஆகமங்களையும் கொள்வது பெருவழக்கமாகிவிட்டது. அடுத்து பண்ணியதென்றும் உன்றன் பரமாகம பத்ததியே என்று முடிக்கிறார். அதாவது அம்பிகையின் ஆகமங்கள் யாமளம் முதலியவை பலவாகும். 64 ஆகமங்கள் ஒன்று ஒரு கணக்கு உண்டு. சௌந்தரநகரியில் சதுசஷ்டி ஆந்திரைகி அப்படின்னு கூறப்படுகிறது. மற்ற ஆகமங்களை விட அம்பிகையின் தந்திர சாஸ்திரங்கள் மேலானவை, அதனால் அவைகள் பரமாகமம் என்று அழைக்கப்படுகிறது. ஆதலால் பண்ணியதென்றும் உன்றன் பரமாகம பத்ததியே என்று நிறைவு செய்கிறார் அபிராமிப்பட்டர். இந்த பாடலில் அபிராமிப்பட்டர் அம்பிகையை மூன்று காரணங்களால் வழிபடுகிறார். ஒன்று காயம் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பு, அதன் பிறகு வாசகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கு, அதன் பிறகு மானசிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தை. இந்த மூன்றினாலும் அம்பாளை வழிபடுகிறார். அதாவது அம்பிகையின் திருவடி தாமரையை தன்னுடைய சிரசில் வைத்து காயத்தால் ஆகும் வழிபாட்டை செய்கிறார், அதாவது இந்த உடம்பால் ஆகும் வழிபாட்டை செய்கிறார். அவளுடைய திருமந்திரத்தை மனதிற்குள்ளே சொல்லி சிந்தையுள்ளே மன்னச் செய்து மனத்தால் ஆகும் வழிபாட்டை செய்தார். அதன் பிறகு அவள் அடியாருடன் கூடி பரம ஆகம பத்ததியை பண்ணி வாக்காலும் வழிபாடு செய்தார். இப்படி மனோவாக்கு காயங்களாகிய முக்காரணங்களாலும் வழிபாடு புரிந்தார் அபிராமிட்டர். அதனுடைய விளக்கங்களை இந்த பாடலில் நாம் பார்த்தோம். இப்படியாக அபிராமிப்பட்டர் அம்பிகையின் திருவடியை தன்னுடைய சிரசிலும் அவளுடைய பரம ஆகம தத்துவத்தை வாக்காலும் அவளுடைய மந்திரங்களை தன்னுடைய மனதாலும் நினைத்து இந்த பாடலை அழகாக அமைத்திருக்கிறார். அந்த பாடலை அவர் சொன்ன பாணியிலேயே அதே இலக்கண நடையிலேயே பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் வேண்டுகிறேன். ராதேகிருஷ்ணா.